കൺ വിനായകർക്ക് അഞ്ജലി.
சைவின நிகழ்ச்சியில் அடுத்து அமதாலய குருக்கள் பரமேஸ்வர ராதாகிருஷ்ண சர்மா அவர்களின் நற்சிந்தனை கேட்போம்.
சைவநீதி வானொலி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் இனிமையானதொரு காலை வேளையில் வானொலியின் வழியே நற்சிந்தனை கேட்க அமர்ந்திருக்கின்ற அத்தனை உள்ளங்களுக்கும் இன்றைய பொழுது இனிமையானதொரு பொழுதாக இருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு இன்றைய தினம் நச்சிந்தனையிலே பைரவர் வழிபாடு பற்றிய சிறிய தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன். வளர்பிறை அஷ்டமி நாளிலே காலபைரவரை வணங்க அஷ்டலக்ஷ்மிகளின் அருள் கிடைக்கிறது. எந்த தீய சக்தியும் நம்மை நெருங்க விடாமல் காப்பவர் காலபைரவர். அப்படி காக்கும் பைரவரை வழிபட சிறந்த தினமாக அஷ்டமி தினம் கருதப்படுகிறது. சிவபெருமான் எடுத்த 64 அவதாரங்களில் மிகவும் சக்தி வாய்ந்ததாக போற்றப்படுவது பைரவ அம்சமே. காலபைரவ பெருமான் அனைவரது வாழ்க்கைக்கும் துணை நின்றார். அவரை வந்து வணங்கும் அத்தனை பக்தர்களுக்கும் சகலவிதமான வெற்றிகளும் வாழ்க்கை சத்துருக்களின் தொல்லையின்றி அமைவதற்கும் பைரவருடைய ஆசீர்வாதம் என்றென்றும் கிடைக்கிறது. பைரவரை வணங்கினால் என்ன நன்மைகள் கிடைக்கும் என்று பார்த்தால், வளர்வரை அஷ்டமி நாளில் பைரவரை வழிபாடு செய்தால் மகாலட்சுமியினுடைய அனுக்கிரகம் கிடைக்கிறது. அது மட்டுமல்ல, விசேஷமாக தேய்பிறையிலே ஒவ்வொரு மாதமும் வருகின்ற அஷ்டமியிலே பைரவரை விரதமிருந்து வழிபடுகின்ற போது சனீஸ்வரனுடைய தோஷம் விலகி சனீஸ்வரனால் ஏற்படுகின்ற அத்தனை பாதிப்புகளும் நம்மை விட்டு நீங்குகிறது. சனீஸ்வரனின் சஞ்சாரத்தால் ஒருவருக்கு கஷ்டம் கொடுக்க வேண்டியிருந்தாலும் பைரவரை வழிபட்டு சரணடைந்தால் அவர்களுக்கு சனீஸ்வரன் நன்மையே செய்ய வேண்டும் என்பது சனீஸ்வரனிடம் பைரவர் வாங்கிய சத்திய பிரமாணமாக இருக்கிறது. பைரவரை மனதிற்கு விடாமல் நினைப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணம் விரைவில் உங்களிடம் வந்து சேரும். செல்வ வளம் அதிகரிக்கும். மனதில் புதிய உற்சாகம் பிறக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தைரியம் உண்டாகும். 8 திசைகளை காத்து நம்மை வழிநடத்தும் மாபெரும் காவல் தெய்வம்தான் காலபைரவர். தன்வந்திரி பீடத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள அஷ்டபைரவர்களையும் அஷ்டமி நாளில் பைரவ வழிபாடு செய்பவர்கள் ஒருபோதும் எந்த கஷ்டத்திலும் எந்த எதிரிகளுடைய தொல்லையிலேயும் சிக்காமல் அவர்களுக்கு பைரவர் அனுக்கிரகம் கொடுக்கிறார். தன்வந்திரி பீடத்திலே சொர்ணாகர்ஷண பைரவர் சொர்ண கவசத்துடன் பொன்னிறமாக சர்வானந்த கோலாகலராக கற்பக விருட்சத்தின் மேல் கங்கா ஜடாமுடியுடன் சந்திர பிரபை சூடி திருக்களத்தில் நாகாபரணம் அணிந்து திருக்கரங்களில் சங்கநிதி பத்மநிதியுடன் மடியில் பூரண கும்பத்துடனும் பத்திரபீடத்தில் அமைந்திருக்க அதன் பின்னே சொர்ண பைரவி ஸ்ரீ மகா சொர்ண கால பைரவி பெருமானின் அருகில் வந்து அமர்ந்து ஒரு திருக்கரத்தால் காலபைரவ பெருமானின் இடையை தழுவியவாறு மற்றொரு திருக்கரத்தில் சொர்ண கும்பத்துடன் அருகில் வந்து அமர்ந்து புன்னகை தவளம் திருமுகத்துடன் உலகிற்கு பொன்னையும் பொருளையும் அள்ளித்தரும் கோலத்துடனும் எழுந்தள்ளியுள்ளார். வளர்பிறை அஷ்டமியில் வழிபட துன்பங்கள் நீங்கி செல்வ வளம் பெருகும். நன்றி, வணக்கம்.
தொடர்வது நியூசிலாந்து திருமுருகன் ஆலய நித்திய விசேட பூஜைகள் பற்றிய அறிவித்தல்கள்.
27/9/2025 நவராத்திரி விரதம் வருவதால் அந்த இரண்டாவது சனிக்கிழமை மட்டும் சனி பகவானுக்கு அமதாலயத்தில் எள்ளெண்ணெய் எரிக்க முடியாது, அபிஷேகம் அர்ச்சனை வழிபாடுகள் செய்யலாம் என்று திருமுருகன் திருப்பதி சபையினர் அடியார்களுக்கு அறியத் தருவதோடு அன்புடன் அழைக்கின்றார்கள். நவராத்திரியை முன்னிட்டு இன்று வெள்ளிக்கிழமை 26, 27, 28 ஆகிய 3 நாட்களும் மாலை 6 மணிக்கு லட்சுமி தேவிக்கும், தொடர்ந்து 29, 30 அக்டோபர் 1ஆம் தேதி புதன்கிழமை ஆகிய 3 நாட்களும் சரஸ்வதி தேவிக்கும் மாலை 6 மணிக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் இடம்பெறும் என்பதை அடியார்களுக்கு அறியத் தருகின்றோம். மாலை இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவித்தல்கள். 26ஆம் தேதி செப்டம்பர் வெள்ளிக்கிழமை மாலை 6:45 முதல் 7:15 வரை ஸ்ரீமதி அக்ஷயா நேத்ரன் அவர்களின் மாணவர்களின் வயலின் இசைக்கச்சேரியும், அதனைத் தொடர்ந்து 7:15 முதல் 7:30 வரை ஸ்ரீமதி சிதம்பரேஸ்வரி அவர்களின் மாணவர்களின் பாட்டுக்கச்சேரியும் இடம்பெறும். அடுத்த நாள் 27 செப்டம்பர் சனிக்கிழமை மாலை 6:45 முதல் 7:15 வரை ஸ்ரீமதி கல்பனா உமாவரனின் மாணவர்களின் பாட்டுக்கச்சேரியும், அதனைத் தொடர்ந்து 7:15 முதல் 7:30 வரை ஸ்ரீமதி ரேணுகா கேதிசன் அவர்களின் மாணவர்களின் நடன நிகழ்ச்சியும் இடம்பெறும். அடுத்த நாள் 28 செப்டம்பர் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:45 முதல் 7:15 வரை ஸ்ரீமதி ரட்னா சிதம்பரநாதன் அவர்களின் மாணவர்களின் பாட்டுக்கச்சேரியும், அதனைத் தொடர்ந்து 7:15 முதல் 7:30 வரை ஸ்ரீமதி வத்சலா பாலச்சந்திரன் அவர்களின் மாணவர்களின் நடன நிகழ்ச்சி இடம்பெறும். அடுத்த நாள் 29 செப்டம்பர் திங்கட்கிழமை மாலை 6:45 முதல் 7:05 வரை ஸ்ரீ திவாகர் அவர்களின் மாணவர்களின் பாட்டுக்கச்சேரியும், அதனைத் தொடர்ந்து 7:10 முதல் 7:30 வரை ஸ்ரீமதி நிர்மலா நரசிம்மனின் மாணவர்களின் பாட்டுக்கச்சேரி இடம்பெறும். அடுத்த நாள் 30ஆம் தேதி செப்டம்பர் செவ்வாய்க்கிழமை மாலை 6:45 முதல் 7:15 வரை ஸ்ரீமதி சூரியகலா ராதாகிருஷ்ண சர்மா அவர்களின் மாணவர்களின் பாட்டுக்கச்சேரியும், அதனைத் தொடர்ந்து 7:15 முதல் 7:30 வரை டாக்டர் பத்மா கோவர்த்தனின் மாணவ மாணவிகளின் பாட்டுக்கச்சேரி இடம்பெறும். அடுத்த நாள் 1ஆம் தேதி அக்டோபர் புதன்கிழமை மாலை 6:45 முதல் 7:10 வரை ஸ்ரீமதி பவானி சுரேஷ் அவர்களின் மாணவிகளின் வீணை இசைக்கச்சேரியும், அதனைத் தொடர்ந்து 7:10 முதல் 7:30 வரை டாக்டர் சுரேஷ் ராமச்சந்திரா அவர்களின் மாணவர்களின் மிருதங்க இசைக்கச்சேரியும் இடம்பெறும். ஆகவே அடியார்கள் அனைவரையும் இந்த 10 நாட்களும் நடைபெறும் கலை நிகழ்ச்சியில் பங்கு பெற்றதோடு அங்கே பங்கு பெற்றும், அதாவது மாணவ மாணவிகளுக்கு ஊக்கமும் ஆக்கமும் அளித்து இந்த நிகழ்ச்சிகளில் கலந்து, அதனைத் தொடர்ந்து நடைபெறும் கோவிலில் விசேட பூஜைகளிலும் கலந்து இறையருள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9:30 சதுர்த்தியை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் விநாயகப் பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவிழர்கள் கூடியதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் செப்டம்பர் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9:30 சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகப் பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து விநாயகப் பெருமானின் திருவிழர் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் செப்டம்பர் 27ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு சஷ்டியை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து முருகப்பெருமானின் திருவிழல் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அக்டோபர் மாத விசேட பூஜைகள் பற்றி அறிவித்தல். அக்டோபர் 1ஆம் தேதி புதன்கிழமை நவராத்திரி 10வது நாள் கடைசி நாள் சரஸ்வதி தேவிக்கு மாலை 6 மணிக்கு விசேட பூஜைகள் அபிஷேகங்கள் இடம்பெறும் என்பதை அடியார்களுக்கு அறியத் தருகின்றோம். அக்டோபர் 2ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 9 மணிக்கு கேதார கௌரி விரத ஆரம்பம், தொடர்ந்து 19 நாட்களும் மாலை 6 மணிக்கு கேதார கௌரி விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் இடம்பெறும். எதிர்வரும் அக்டோபர் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கேதார கௌரி இறுதி நாள் என்பதையும் அடியார்களுக்கு அறியத் தருகின்றோம். மற்றும் வித்தியாரம்பம் எதிர்வரும் 2ஆம் தேதி அக்டோபர் காலை பூஜையின் பின்னர் 11 மணிக்கு வித்தியாரம்பம் ஆரம்பமாகும். விஜயதசமி நாளில் கல்வி கலைகள் என இந்த நாளில் எது தொடங்கினாலும் ஜெயமாக முடியும் என்பது நம்பிக்கை. குழந்தைகளின் கைபிடித்து பரப்பி வைத்திருக்கும் நெல்லில் ஆ என்ற எழுத்து கற்றுக் கொடுப்பது வித்தியாரம்பம் எனப்படுகின்றது. அன்றைய தினம் அதாவது வியாழக்கிழமை 2 அக்டோபர் மாலை 5:30 முதல் 6 வரை நித்திய பூஜை, 6 முதல் 6:45 வரை மானம்பூர் வாழைவெட்டு இடம்பெறும், 6:45 முதல் 7:45 வரை பிராய்ச்சித்த அபிஷேகம், தொடர்ந்து 7:45 விசேட பூஜைகள் இடம்பெறும்.
நியூசிலாந்து திருமுருகன் ஆலய நித்திய விசேட பூஜைகள் பற்றிய அறிவித்தல்கள் கேட்டீர்கள். அடுத்து நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சி. சிவம் என்றால் முழுமையான செம்பொருள், பரிபூரணமானது என்று பொருள்படும். அந்த சிவத்தின் சரிபாதி கூறாக இருப்பது சக்தி. சக்தி கூறு செயல்படும் சக்தியாகும். சிவமும் சக்தியும் ஒன்று சேர்ந்தால்தான் உலகமே உருவாகி இயங்கும். சிவம் என்பதென சூரியனுக்கு ஒப்பிட்டால் சூரியனின் ஒளிக்கதிர்களை சக்திக்கு ஒப்பிடலாம். சிவம் இல்லாமல் சக்தி இல்லை, சக்தி இல்லாமல் சிவனின் பயனில்லை. இரண்டும் சரியான அளவில் நிலையில் ஒருங்கிணைய வேண்டும். சக்தி ஒன்றே ஒன்றுதான், அதுவே மகாசக்தி. அந்த சக்தி செயலாக்கம் பெறும்போது பல கூறுகளாக பிரிகின்றது, வெளிப்படுகின்றது. அப்படி பல்வேறு கூறுகளாக பிரிந்து வெளிப்படும் சக்திகளை எல்லாம் சித்தர்களும் அருட்பெரியார்களும் தமது தெளிந்த தெய்வீக மனநிலையில் உணர்ந்து வகைப்படுத்தினர். அவ்வாறு வகைப்படும் பொழுது அவை முப்பெரும் பிரிவுகளாக அமைவதை அறிந்து மகிழ்ந்தனர். அம்முப்பெரும் பிரிவுகளையும் பாமர மக்களும் எளிதில் அறிந்து போற்றி பயன்பெற அவற்றிற்கு கலை வடிவங்களை தங்கள் தெய்வீக கற்பனையில் கண்டு 3 வழிபடும் வடிவங்களாக முத்தங்களாக செய்தனர். ஒவ்வொன்றும் மகாசக்தியின் ஒரு தனித்தன்மை பெற்ற சிறப்பு இயல்பை வெளிப்படுவதாக உள்ளது. முதலாவது மகாசக்தி உலகில் தேவையானவற்றை பாதுகாத்து முற்றிலும் தேவையில்லாதவற்றை அழித்து காக்கும் சக்தி. இந்த சக்தியே துர்க்கை சக்தி, துர்க்கையம்மன். இரண்டாவது சக்தி இயற்கையின் வளங்களை அறிந்து தக்க செயலாக்க முறையில் அவற்றினை மக்களுக்கு தேவையான உணவு, உடை, உறையுள் முதலிய பொருள்களாக செல்வங்களாக மாற்றும் சக்தி, அதுவே மகாலட்சுமி சக்தி, அதாவது லக்ஷ்மி. மூன்றாவது அறிவும் ஞானவுமான மகாசக்தி சரஸ்வதி சக்தி, அதாவது சரஸ்வதி தேவி. இந்த ஞான சக்தி எல்லா சக்திகளுக்கும் அடிப்படை தேவையின் ஆனது. அறிவு நிலை முதிர்ந்த பொழுதுதான் ஞானம் சித்திக்கும். அறிவு எளிதில் ஞானமாக மலர்வதில்லை. அறிவு நிலை வரும்போது ஞான நிலை ஆன்மீகம் தள்ளியே நிற்கின்றது. அறிவு நிலை ஞானமாக மலரும், அதற்கு இறைவன் அருள் வேண்டும். வாணி பூஜையினால் சித்தம் தெளியும். செய்கைகள் அனைத்திலும் செம்மை பிறந்திடும், வித்தைகள் சேரும், மனத்தடை தத்துவம் உண்டாகும், நெஞ்சில் சஞ்சலம் நீங்கி உறுதி விளங்கிடும், சோர்வுகள் போகும், நட்பார்வைகள் தோன்றும், கல்வி வளம் பல காரியம் கைகூடும், மற்றும் பல செல்வங்களை வந்து மகிழ்ச்சிகளை விளைத்திடும். இனி முப்பெரும் தேவியரின் வடிவங்களை பார்ப்போம். காமம், குரோதம், லோபம், மதமாச்சரியம் என்னும் 6 அசுர குணங்களையும் அதனால் வரும் தீமைகளையும் யாக்கிருதிய சோப்ன சுப்ரீதி என்ற அவஸ்தைகளையும் நம்முள் நீக்கி அருள் புரிய ருத்ராம்சம் ஆனவளாக அன்னை ஆதிபராசக்தி சங்கு, சக்கரம், கதை, வில், அம்பு, சூலம், அக்னி இவற்றை தாங்கி சிங்க வாகனத்தில் அமர்ந்து பக்தனின் துக்கத்தையும் பயத்தையும் போக்கக்கூடியவளாய் முதல் 3 நாட்களும் மகேஸ்வரி, கௌமாரி, வாராகி என்ற அம்சத்தில் துர்க்கையாக நமக்கு அருள் புரிகின்றாள். அடுத்து லக்ஷ்மியின் அம்சம் தாமரை புஷ்பம் அமுத கலசம் தரித்தவளாய் செந்தாமரை மலரில் வீற்றிருந்து சகல சௌபாக்கியங்களையும் தரவல்ல சௌந்தரிய ரூபிணியான காத்தல் என்னும் கருணைத் தொழில் புரியும் லக்ஷ்மி தேவி மகாலட்சுமி வைஷ்ணவி இந்திராணி என்ற அம்சத்தில் மற்ற மூன்று நாட்களும் லக்ஷ்மி தேவியாக நமக்கு அருள் புரிகின்றாள். சரஸ்வதியின் அம்சம் அனைத்து கலா ஞானங்களையும் ஆபரணமாய் பூண்டு சகல நூல்களோடு மாலை தரித்து வித்யா ஞான சொரூபினியாக கையில் வீணை ஏந்தி வெண் தாமரை மலருடன் அன்னப்பட்சி வாகனமாக கொண்டு நாதமயமான வடிவில் அனைத்து மக்களையும் கவர்ந்து ஞானத்தை சிருஷ்டிக்கும் படைத்தல் தொழில் புரியும் சரஸ்வதி தேவி பிரம்மிகி நரசம்மி சாமுண்டி என்ற அம்சத்தில் சரஸ்வதி தேவியாக நமக்கு அருள் புரிகின்றாள். இவ்விதம் அளித்தல் என்ற சிவாம்சமான துர்க்கையாய், காத்தல் என்ற விஷ்ணு அம்சமான லட்சுமியாய், படைத்தல் என்ற பிரமாம்சமான ஸ்ரீ சரஸ்வதியாய், அன்னை அகிலாண்டேஸ்வரி ஆதிபரா சக்தி நவராத்திரி காலங்களில் நமக்கு காட்சி தந்து அருள் புரிகின்றாள். ஆண்டின் புரட்டாதி திங்களில் அவளுக்கு உகந்த நாட்களாக கருதி மகையை அமாவாசை கழித்து வளர்புரை பிரதமை முதல் கொண்டு நவமி வரை 9 நாட்களும் 3 நாட்களாக துர்க்கை லக்ஷ்மி சரஸ்வதி என்று 3 தேவியை முழு மனத்துடன் நாம் கொண்டாடி துதிக்கும் விழாவே சாரதா நவராத்திரி என்று கொண்டாடப்படுகின்றது. சித்திரை மாத வளர்புரை பிரதமை முதல் நவமி முடிய 9 நாட்களில் கொண்டாடப்படும் வசந்த ருது காலத்தில் வருவதை வசந்த நவராத்திரி என்றும் சிறப்பாக கொண்டாடுகின்றோம். ஆக நவராத்திரி 2, வசந்த நவராத்திரி, சாரதா நவராத்திரி. நமது மக்கள் கொண்டாடுவது வழிபடுவது சாரதா நவராத்திரியே. இந்த நவராத்திரி தினங்களில் கொலு வைப்பது வழக்கம். பொம்மைகளை 9-11 என்ற ஒற்றைப்படையாக படிகளில் வைத்து கீழ்படிகளில் உலக சம்பிரதாயமாக வாழ்க்கைக்கு வேண்டிய பொருட்களை பொம்மைகளாகவும், நடுவில் அரசன் தேர் படை, இப்படி பிறகு மேல்தட்டுக்களில் தெய்வாம்சமான பொம்மைகளையும் வைப்பது வழக்கம். தேவி துர்கா பிறப்பிலிருந்து படிப்படியாக வளர்ந்து விஜயதசமி அன்று அசுரனை வதைத்து தேவர்களை ரட்சிக்கின்றாள் என்ற தேவி பாகவதம் கூறுகின்றது. அதுபோல படிப்படியாக நாமும் லௌகீக வாழ்க்கையிலிருந்து உயர்ந்து தெய்வாம்சத்தை அடைய வேண்டும் என்று உணர்த்துவது போல் இப்படி கொலு வைக்கின்றோம். இந்த நவராத்திரி காலங்களில் கொலு வைத்து காப்பு கும்பம் வைத்தால் நவகிரக வழிபாடோ சனி விரதம் இருந்து எள்ளெண்ணெய் எரிப்பதோ அவசியமில்லை என்று தேவி பூஜா விதி என்னும் நூல் செப்புகின்றது. காரணம், அன்னை ஆதிபராசக்தி நவராத்திரி தினத்திலே நவகிரக நாயகியாக இருந்து கிரகங்களை பார்ப்பதோடு அவற்றால் வரும் நன்மை தீமைகளை தானே ஏற்று பக்தர்களை காத்தும் அருள் புரிவதால் இந்த காலங்களில் நவக்கிரகங்களுடைய செயல்பாடுகள் அம்பிகையின் அடியார்களை பாதிப்பதில்லை என்றும் செப்புகின்றது. நவக்கிரகங்களிலே சூரியன், சிவன், சந்திரன், சக்தி, செவ்வாய், முருகன், இவை சிவ அம்சங்கள். இவற்றை துர்க்கை நோக்குகின்றால் புதன், விஷ்ணு, வியாழன், தட்சிணாமூர்த்தி, வெள்ளி, லக்ஷ்மி, இவை விஷ்ணு அம்சங்கள். இவற்றை லக்ஷ்மி தேவி நோக்குகின்றாள். சனி, ராகு, கேது, இவை நமது தேக ஆரோக்கியத்திற்கும் நமது புத்திக்கும் நமது ஆயுள் வித்திக்கும் அடிப்படையானவை. இவை இவர்கள் பிரம்ம அம்சங்கள். இவற்றை சரஸ்வதி தேவி நோக்குகின்றாள். ஆக முப்பெரும் தேவியரும் நவக்கிரகங்களை பார்ப்பதனால் நவராத்திரி காலங்களிலே ஆதிபராசக்தியின் அருளால் இவை பக்தர்களை தாக்குவதில்லை. அடுத்து நவராத்திரி விரதம் இரா கொண்டது, அதாவது மாலையில் புரட்டாதிச்சனி விரதம் பகல் கொண்டது, மதியம் 12 மணிக்கு முன் சனி பகவான் விரதம் இருக்கின்ற அடியார்கள் எண்ணெய் வைத்து நீராடி எள்ளெண்ணெய் எரித்தால் பகல் 1 மணிக்கு முன் பாரணை அமுது உண்ண வேண்டும். இந்த அடியார்கள் நவராத்திரி விரதம் இருந்தால் இரவு நவராத்திரி பூஜை பார்த்தபின், அதாவது இரவு 9 மணிக்கு முன் அமுது உண்ண வேண்டும். ஆக இரண்டு விரதமும் இருக்கின்ற அடியார்கள் காலையிலே எண்ணெய் வைத்து நீராடி உபவாசம் இருந்து விரதம் இருக்கின்ற அடியார்கள் நவராத்திரி விரதமும் இருந்தால் பாரணை உணவு இரவுதான் உண்ண வேண்டும். எண்ணெய் வைத்து நீராடிய உடம்பு பகல் வரை பட்டினி இருந்தால் நரம்புகள் தளர்ந்து வயிற்றில் புண்ணுருவாகி உடம்பு பலமில்லாமல் செய்துவிடும் என்பதற்காகத்தான் நவராத்திரி காலங்களில் எண்ணெய் வைத்து நீராடவோ எள்ளெண்ணெய் எரித்து வழிபடவோ கூடாது என்று அந்த காலத்தில் பெரியவர்கள் சொல்லியது. தெய்வத்தை நம்பி விரதமிருந்து நோய் வந்தால் தெய்வத்தில் நம்பிக்கை இல்லாமல் போய்விடும் என்பதற்காகவே சொல்லப்பட்டது. எனவே மெஞ்ஞானம் தரும் விஞ்ஞான விளக்கம், நமது இந்து மதம் விரதங்களும் விழாக்களும் நமது தேகத்தையும் வாழ்க்கையையும் சிறப்புடன் அமைத்து ஆரோக்கியமாக வாழவே சொல்லியிருப்பதால் நாமும் அதன் அடிப்படையில் வாழ்ந்து இறைவன் துணையோடு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வத்தை பெறுவோமாக. மேற்கூறிய விதிமுறைகள் அம்மன் ஆலயங்களிலும் எமது திருமுருகன் ஆலயத்திலே அன்னை ஆதிபராசக்தி ராஜராஜேஸ்வரிக்கு முன்னால் நவக்கிரகங்கள் இருப்பதனாலும் இவை பொருந்தும். சர்வே ஜனகா சுகினோ பவந்து. ஆக்கம் வேதாகம மாமணி பிரம்மஸ்ரீ ராஜராஜேஸ்வர குருக்கள் அவர்கள். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறுகின்றன. நன்றி.